enquête que ça dit que.
I move item 1 and 2, sir.
Honorable Dilip Vedarachimath, Garu, Dilip Vedarachimath, Tuma. Garu Amituma, Garu, Garu Amatuma.
Garu Katana Agatumani, Adadine, Das Namasi, Anuhaya, Anka Dekat, Darna Divaraha, Jala Sampat, Pana Sansodhane Kirima Sandaha, May Pana May Maganti Dripat Karana. විශේෂයෙන්ම ගරු කතානායකතුමනි ඇදගෙන යනු යන ලබන දැල් හෙවත් ට්‍රෝලින් දීවර මෙහෙයුම් ක්‍රමය ඉතා ඈත අතීතයේ සිටම ශ්‍රී ලංකා මුහුදු තීරයේ ක්‍රියාත්මක වුණා ජල තීරය තුල ඉස්සන් නැල්ලීම සඳහා තමයි මේක යොදාගත්තේ 1996 අංක 2 දරන දීවරහා ජල සම්පත් පනත යටතේ බලාත්මක වන අංක 948 ඉරක් 25 සහ 1996 යයි 11යි 7 වන දින අතිවිශේෂ ගැසට් පත්‍රයේ ප්‍රකාශිත 1996 දීවර මෙහෙම් නියෝග මාලාවට අනුව ශ්‍රී ලංකා ජල තීරය තුල මසුන් නැල්ලීම සඳහා නියමිත පන්න ක්‍රම 17ක් හඳුන්වා දී ඇති අතර මෙම මෙහෙයුම් ක්‍රමයේද එහි නියමිත මෙහෙයුම් ක්‍රමවලට ඇතුළත් වේ මේ නියමිත මෙම නියමිත මෙහෙයුම් ක්‍රම ශ්‍රී ලංකා ජල තීරය තුල ක්‍රියාත්මක කිරීම සඳහා දීවරහා ජල සම්පත් දෙපාර්තමේන්තුව අධ්‍යක්ෂ ජනරාල්වරයාගේ හෝ බලයලත් නිලධාරියෙකුගේ බලපත්‍රයක් ලබා ගත යුතුය. 1911 වර්ෂයේ 2011 වර්ෂයේ සමාන 2011 වර්ෂයේ ජාතික ජල සම්පත් පරීක්ෂණ ආයතනය ඒ කියන්නේ නාර ආයතනය මගින් නිකුත් කරන ලද විද්‍යාත්මක වාර්තාව අනුව පතුලේ ඇදගෙන යනු ලබන දැල මගින් මුහුදු පතුලේ සිටින මුහුදු ජීවී ප්‍රජාව සම්පූර්ණයෙන්ම විනාශ වන බව පෙන්වා දී ඇත. මෙම විද්‍යාත්මක දත්ත පදනම් කරගෙන 2011 වර්ෂයේ ඇදගෙන යනු ලබන දැල් සඳහා බලපත්‍ර ලබා දීම අත්widetildeවීමට දීවර අමාත්‍යාංශය විසින් ප්‍රතිපත්තිමය තීන්දුවක් තීරණයක් ගන්නා ලදී. ට්‍රෝලින් පන්නේ පොළොව මත ඇදගෙන යන පන්න ක්‍රමයකි. යටි මන්දේ යකඩ දම්බැල් හෝ වැඩි බරති යකඩ බරු යොදාගෙන තිබීම නිසා එය පතුල පුරා ඒ පතුල සූරා යමින් නැදගෙන යයි සීරීමේදී පතුල මත ඒ මුහුදු පතුලේ තිබෙන ගරු කතානායකතුමනි සම්පූර්ණ කොරල් පර ඒ වගේම මුහුදු ජීවීන් ඒත් එක්කම මුහුදු පතුලේ මාළු බොවෙන ස්ථාන සියල්ලම විනාශ වෙන බව මෙහිදී අපි හඳුනගෙන තිබෙනවා මේ පනත ඉදිරිපත් කිරීම සඳහා සුමන්තිර මන්ත්‍රීතුමා මීට පෙර යෝජනාවක් ඉදිරිපත් කරා පෞද්ගලික මන්ත්‍රීවරුන්ගේ යෝජනාවක් අපි එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා එතුමා ඒ පිළිබඳව බොහොම උනන්දුවෙන් කටයුතු කරා වගේම ඒ පිළිබඳව දීර්ඝ වශයෙන් මේ දේශපාලන අධිකාරියේ මන්ත්‍රීවරුන් වරින් වර කරුණු අපිට ඉදිරිපත් කරා ඒ වගේම අපේ රටේ දීවර ප්‍රජාව නිතරම මුණ ගැහිලා ඉල්ලීමක් කරා මේ මුහුදු පතුල විනාශ වෙන මේ පන්න ක්‍රමය මේක බොටම් ට්‍රෝලින් කියලා කියන්නේ මේ බොටම් ට්‍රෝලින් පන්න ක්‍රමය නතර කිරීම සඳහා විධිමත් ක්‍රියාමාර්ගවලට එළඹෙන්න කියලා. ඒ අනුව අපි මේ පිළිබඳව විශේෂ දැනීමක් තිබෙන කණ්ඩායම් නාරායතන ඇතුළු විවිධ අංශවල අදහස් අරගෙන තමයි මේ පනතට අදාළ සංශෝධනය ගේන්නේ. මේ මගින් මේ සඳහා අය කරන දඩ මුදල් වල වැඩි කිරීමක් කරනවා. ආවම දඩේ රුපියල් 50000ක් වන ආකාරයටත් ඒ වගේම වර්ෂ දෙකකට නොවැඩි සිර දඬුවමකටත් යටත් කිරීම වශයෙන් ඒ සංශෝධනය ගේන ඒ වගේම මෙය නතර කිරීම සඳහා අපි ගත හැකි ගත යුතු ක්‍රියාමාර්ග සියල්ලම ගණිමින් තිබෙන බව ඔබතුමාට සඳහන් කරන්න කැමැතියි විශේෂයෙන්ම ගරු කතානායකතුමනි අපි මපේ මුහුදු තීරය ආරක්ෂා කරගන්න ඕන අනාගතයට අපේ මේ මුහුදු සම්පත ඉතුරු කර ගැනීමේ වගකීම අපි අමාත්‍යාංශයට වගේම රටක් විදියට අපිට පැවරලා තිබෙනවා ඒසා තමයි මේ අමාත්‍යාංශය තුල මා අපි බලයට අපි මේ අමාත්‍යාංශයට මම ඒ වගේම රාජ්‍ය ඇමතුම අපි පත් වෙලා අපි තීන්දුව කරා මේ දීවර ජනතාවට විධිමත් ආකාරයේ පන්න ක්‍රම හඳුන්වා දෙමින් නීත්‍යානුකූල ක්‍රමයට මසුන් මැරීමේ ක්‍රමවේදයන්ට උනන්දු කිරීමේ වැඩපිළිවෙළක් දියත් කරන්න ඕන කියලා. ඒ අනුව තමයි දැන් තහනම් පන්න ක්‍රම ක්‍රමානුකූල වරින් වර එකින් එක අපි නතර කරමින් යන අවස්ථාවක් විදිහට මේක අපිට හඳුන්වන්න පුළුවන්. අපේ මුහුදු තීරයේ මසුන් නැල්ලීමේදී ප්‍රබල වශයෙන් යොදාගත් ඩයිනමයිට් යොදා මසුන් මැරීම. මේකත් මා විනාශකාරී පන්න ක්‍රමයක්. අපි තීන්දුවක් ගත්ත මේක වහාම නතර කරන්න සියලු තීන්දුව සියලු ආකාරයේ කටයුතු වලට මැදිහත් වෙන්න ඕන කියලා. ඒ අනුව මම කියන්න කැමතියි ගරු කතානායකතුමනි, නීතියේ මේ ඩයිනමයිට් යොදා මසුන් මැරීමට තිබෙන සුළු දඩයක්, ඒ වගේම ඒ සඳහා ඒ ක්‍රියාමාර්ගවලට මිනිසුන්ගේ බයක් ඇති වෙලා නැහැ. එස අපි විශේෂයෙන්ම සාකච්ඡාවක් පවත්වලා නාවික හමුදාවටත් ඒ වගේම පොලිසියටත් අපි උපදෙස් ලබා දුන්නා. මේ ඩයිනමයිට් යොදා මසුන් මරණ අය අත්අඩංගුවට ගත්තම පුපුරණ ද්‍රව්‍ය ආඥා පනත යටතේ නඩු පැවරීමට කටයුතු කරන්න කියලා. ඒ තුල මෙය දීර්ඝ කාලයක් රිමාන්ඩ් බන්ධනාගාරයේ තබා ගැනීමේ හැකියාව ලැබෙනවා වගේම මෙයට දැඩි දඬුවම් ලබා දෙන නිසා අද ඒක යම් මට්ටමක පාලනයක් සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ වගේම මේ ඩයිනමයිට් යොදා මසුන් මරණ අය අත්අඩංගුවට ගන්න වගේම ඒ මසුන් ප්‍රවාහණය කිරීමේදී සහ අලෙවි කිරීමේදී ඒ අයවත් අඩංගුවට ගැනීමේ වැඩපිළිවෙළ අපි මේ වෙනකොට ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. පෑලියගොඩ මත්ස්‍ය වෙළඳසැලේ වැටලීම් කළා මේ වෙන විට කීප දෙනෙක් අත්අඩංගුවට අරගෙන ඒ අයට නඩු පැවරීමේ කටයුතු වලට අපි යොමු කරලා තියෙනවා. මේ වගේ තහනම් පන්න ක්‍රම රාශියක් ලයිලා සුරුක්කුදැල් ඒ ආදී වශයෙන් විවිධ පන්න ක්‍රම ලයිට් කෝස් මේවා තහනම් කරමින් අපි කටයුතු කරන්නේ වෙන කිසිම දෙයක් නිසා නෙමේ, අනාගතයටත් මේ සම්පත ඉතුරු කිරීමේ අපේක්ෂාව සහිතවයි. දැන් මේ නිසා අපි දන්නවා මේ තහනම් කිරීම තුළ මත්ස්‍ය අස්වැන්නේ යම් අඩුවීමක් තාවකාලිකව සිද්ධ වෙනවා. ඒ නිසා තමයි මේ මන්ත්‍රීවරයෙකුත් මන් දැක්ක ඊයේ කියනවා මේ කාලය ඇතුළත අස්වැන්නේ අඩුවීමක් කියලා. අපිට පැහැදිලිවම ගරු කතානායකතුමනි අවශ්‍ය නම් අවුරුද්දක් තුළ සම්පූර්ණ මේක වැඩි කරන්න, මත්ස්‍ය අස්වැන්න වැඩි කරන්න අපිට ක්‍රමවේදයන් තියෙනවා. ඒ තමයි මේ තහනම් පන්න ක්‍රම සියල්ලම උපයෝගී කරගෙන මසුන් මරන්න ඉඩ දුන්නොත් ඒ අයට විශාල මත්ස්‍ය ප්‍රමාණයක් ගොඩබිමට ගෙනීමේ හැකියාව තියෙනවා. දැන් මෑත කාලයේදී තවත් තහනම් කිරීමක් කරා පෝඩු දැල් කියන එක. ඒක දවසට මාළු කිලෝ ලක්ෂයක් විතර ඒ අය අල්ල ගන්නවා මේ ක්‍රමවලින්. හැබැයි ඒක නැවැත්තුවා. නැවැත්තුවේ වෙන කිසිම දෙයක් නිසා නෙමෙයි, ඒ අනාගතයටත් ඉතුරු වෙනවා වගේම මේක විධිමත්ව මේ පන්න ක්‍රමය තුළ සමසේ මත්ස්‍ය අස්වැන්න බෙදී යෑමේ වගකීම අපි දරනවා. සුළු දීවරයන් ආරක්ෂා කරගන්න ඕන නිසා තමයි අපි වගේ කටයුතු වලට ප්‍රවේශ වෙන්නේ. ඒ නිසා මේකේ කෙටි කාලීනව මේකේ ප්‍රතිඵලය විදියට මේ දැන් අද තහනම් කරන මේ බොටම් ට්‍රෝලින් ක්‍රමය තුළ විශේෂයෙන් වැඩි ප්‍රමාණයක් මේක ඉන්දියානු දීවරයන් තමයි සිදු කරන්නේ. ඉන්දියානු දීවරයන් තමයි මේ කටයුත්තට මැදිහත් වෙන්නේ. ලංකාවේවත් මේ කටයුත්ත යම් ප්‍රමාණයකට කරනවා, ඒකත් නතර වෙනවා. එතකොට තව අස්වැන්නේ යම් අඩුවීමක් තියෙයි. එතකොට එක සමහර මන්ත්‍රීවරුන්ට හෝ සමහර සංවිධානවලට චෝදනා කරන්න පුළුවන් මත්ස්‍ය අස්වැන්න අඩු වුණා කියලා. හැබැයි අපිට ඒක ගැටලුවක් නෑ. ඒ චෝදනාව අපි බාර ගන්නම්. අපි අල්ලන මාළු විධිමත් ක්‍රමයකට අනාගතයටත් ඉතුරු කළා අල්ලා ගැනීමේ පරමාර්ථයෙන් තමයි අපි මේ කටයුත්ත කරන්නේ. මේ බොටම් ට්‍රෝලින් පන්න ක්‍රමයෙන් අල්ල ගන්න මාළු වල ගරු කතානායකතුමනි මේක අරගෙන පැය 3-4කින් ගොඩබිමට යනවා. ගොඩබිමට ගියාම මේකේ සියලුම මාළු, කුඩා මාළු, ඉතාමත් කුඩා, ඒ වගේම මාළු බෝ කරන ස්ථාන, මේ සියල්ලම මාළු, ඒ සියල්ලම මේ මඩියට අරගෙන තමයි ගොඩබිමට ගෙනහිල්ලා එළියට ගන්න. මේවා සෑහෙන ප්‍රමාණ විශාල ප්‍රමාණයක් ආපහු අපත යන කිසිදු ආකාරයකට ප්‍රයෝජනට ගන්න නැහැ. ඒවයි තියෙන හොඳ මාළු ටික තමයි ගන්න. හැබැයි මේ මහා විනාශයක් සිද්ධ වෙනවා. ඒ නිසා තමයි අපි මේක නතර කරේ. මේක කෙටි කාලීනව අපිට අස්වැන්නේ අඩු වුණත් දීර්ඝ කාලීනව මේ රටේ මත්ස්‍ය සම්පත වැඩි කරගන්න අපිට ඒක හේතුවක් බවට පත් වෙයි කියලා අපි හිතනවා. ඒ වගේම ගරු කතානායකතුමනි, අපි මත්ස්‍ය තහනම යුරෝපයේ තිබුණු ඉවත් කරගත්තා. ඒක මේ රජයේ ලැබපු පළවෙනි ජයග්‍රහණයේ විදියට ජාත්‍යන්තර වශයෙන් මට කියන්න පුළුවන්. අපේ එක මාළු කෑල්ලක් යුරෝපයට යවන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. අපේ ඒ සම්පූර්ණ කර්මාශාලා 32ක් අකාර්යමණ්‍ය වෙලා තිබුණා. ඒ වගේම විදේශ විනිමය ලැබීමේ ඉතාමත් අඩුවීමක් තිබුණා. නමුත් අද අපි කියන්න කැමති ගරු කතානායකතුමනි, අපි යුරෝප මත්ස්‍ය තහනම අයින් කරගත්තා. ඒක මේ රජයේ ජාත්‍යන්තරයේ සමග ඇති කරගත්තු හොඳ හිත, ජාතික ආණ්ඩුව පිළිබඳව ලෝකයේ ඇති වෙච්ච විශ්වාසය මත තමයි අපිට මේ කටයුත්ත කරගන්න පුළුවන්කම ලැබුණේ. ඒ වගේම ඒකම ඒක පාදක කරගෙන GSP තහනම දෙවනි ජයග්‍රහණය ලබා ගත්තා. ඒක රටක් විදියට අපි දේශපාලන පක්ෂපාත භේදවලින් තොරව
අගය කරන්න ඕන කාරණයක්. හැබැයි මේ ආණ්ඩුවේ එක අඩුපාඩුවක් තියෙනවා. මේකට බෝඩ් ලෑලි ගැහුවේ නැහැ. මේකට කටවුට් ගැහුවේ නැහැ. මේකට අවශ්‍ය ප්‍රචාරය දුන්නේ නැති බව මම දන්නවා. ඒ නිසා තමයි ගොඩක් කට්ටිය කියන්නේ මේ ආණ්ඩුව මොකක්වත් කරේ නැහැ කිය. මේ දේ හරිනම් මේ මස්්‍ය දානම ඉවත් කර ගැනීම, GSP තහනම ඉවත් කර ගැනීමට පුළුල් ප්‍රචාරයක් දෙන්න තිබුණා. මම දැක්කේ නැහැ මාධ්‍යවලත් එක දවසක් කිව්වා. එච්චරයි ඒක එතනින්ම නැවැත්තිලා ඊළඟට දාන්න ගියේ. උද්ඝෝෂණ විරෝධතා තමයි රට පුරා ප්‍රචාරය වුණේ. එහෙම නැත්තම් මේ ලබාගත්තු ජයග්‍රහණේ එක පැත්තෙන් ආර්ථික වශයෙන් අපිට විශාල වාසියක් ලැබෙනවා වගේම ජාත්‍යන්තරයේ අපේ රටට තියෙන පිළිගැනීම තමයි මේ තහනම් ඉවත් කර ගැනීම හරහා අපිට ලැබුණේ කියන එක පිළිබඳව ශ්‍රී ලාංකීය ජාතියක් විදිහට අපි සියලුම දෙනාට ආඩම්බර වෙන්න ඕන කාරණයක් කියලා මම පැහැදිලිව කියන. මේක හරිනම් අපි මේ තහනම් ඉවත් කරන ගත්තු දවස්වල රතිඤ්ඤ පුච්චලා ඒ මේක ලොකු සැමරුම් කරන්න තිබුණු දේවල්. නමුත් එහෙම රජය ඒවට මුදල් වියදම් කරේ නැහැ. රජයේ කටවුට් ගහන්න ගියේ නැහැ. රජයේ බැනර් ගහන්න සල්ලි වියදම් කරේ නැහැ. ඒ ප්‍රතිඵලය අද ජනතාවට ලැබෙනවා. මස්්‍ය තහනම් ඉවත් කරගත්තට පස්සේ අපිට ලැබුණු ඊළඟ වාසිය තමයි ගරු කථානායකතුමනි GSP තහනම. ඒ GSP තහනම හරහා ඉවත් කර ගැනීම හරහා ආයේ දීවරයන්ට තවත් වාසියක් ලැබුණා. 118ත් 22ත් අතර වාසියක් එන්න ගත්තා ඒ මස්්‍ය අපනයන කරුවන්ට. මේකෙදි කාට හරි කියන්න පුළුවන් ඒක ලැබුණේ අපනයනේ කරුවන්ට තමයි, ඒක ලැබුණේ නෑ දීවරයට කියලා. නෑ දීවරයටත් ඒක වක්‍රව දැන් ලැබෙමින් පවතින. දැන් මේ වෙනකොට විදේශ අපනයන කරුවන් දැන් මසුන් මිලදී ගන්න වෙනදට වඩා වැඩි මිලකට. අපේ වෙළඳ පොලේ මස්්‍ය මිලේ වැඩිවීමකුත් තියෙනවා. කරු කථානායකතුමනි අපි ඒක පිළිගන්නවා. අද කොහෙන් ඇව්වත් ඕනම කෙනෙක් කියයි මාළු මිල වැඩි වෙලා තියෙනවා. ඒ නිසා අපිට අමාරුයි කියලා. හැබැයි එකාතකින් මේ යුරෝපා මස්්‍ය තහනම ඉවත් කර ගැනීම හරහා දැන් කෙලවල්ලන් මාළු කිලෝ එක 1500ට පහුගිය දවස්වල කොම්පැනි ගත්තා. ඉතින් ඒ අය අපි දන්නවා මස්්‍ය අපනයනය කරනකොට මේකේ රස්සා විශාල ප්‍රමාණයක් කර්මාන්ත 32ම දැන් වැඩ කරන්න පටන් අරන් තියෙනවා. අලුතෙන් කර්මාන්ත සැකසුම් කර්මාන්ත බිහි වෙලා තියෙනවා. මේ හරහා ගරු කථානායකතුමනි මේ වන විටත් විශාල රටට විදේශ විනිමය එන්න පටන් අරගෙන තියෙනවා. වගේම මේ අපනයනය කරන මසුන් මේවා කෑලි කපල හොඳම කෑලි හදලා සැකසුම් කරලා යවන මාළු රුපියල් 8000ට විතර කිලෝ එක විකිණෙනවා ගරු කථානායක. ලංකාවෙන් පිටරටට යවනකොට ලංකාවට මේ මුදලක් ලැබෙනවා. ඒක අපි කවුරුත් හිතන්නේ නැති දෙයක්. මේ කියන්න පුළුවන් කොම්පැනි කාර්යයකට කාරින්ට තමයි එන්නේ. කොම්පැනි කාර්යයන් 32කට එන්නේ කියලා. නමුත් අපි ඒකත් දැන් පුළුල් කරනවා. තවත් ඒ ශේෂ්ත්‍රය වැඩි කරනවා විතරක් නෙමෙයි. අපි අනා ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙනවා රජයේ මැදිහත් වෙලා මසුන් අපනයනය කිරීමේ වැඩපිළිවෙළක් දියත් කරන්න. අවුරුදු 42ක් පාඩුවට තිබුණු දීවර සාස්ථාව දැන් ලාභ ලබන්න පටන් අරන් තියෙනවා. ඒ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට දීවර සාස්ථාව අද ලාභ ලබන වෙලාවේ අපි දැන් මේ වන විට ආරම්භ කළා තියෙනවා. මස්්‍ය සැකසුම් මධ්‍යස්ථානයක් ආරම්භ කළා තියෙනවා. වගේම අපි ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙනවා රජයේ මැදිහත් වෙලා මසුන් අපනයනය කිරීමේ වැඩපිළිවෙළකුත් ක්‍රියාත්මක කළා තවත් තරඟකාරී බවක් ඇති කිරීමට අපි සැලසුම් කළා තියෙනවා කියන එකත් ගරු කථානායකතුමනි මා මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම අපිට තිබුණු තව අභියෝගයක් තමයි ඉන්දියානු දීවර ගැටලුව. මේක පිළිබඳව ගොඩාක් අය කතා කරා. සමහර අය කතා කරන්නේ මේක නිකන් අපි මේ ආණ්ඩුව මේ අපි අමාත්‍යාංශයට ආවට පස්සේ මේ ප්‍රශ්නේ ඇති වුණා වගේ. අවුරුදු 30ක් තිස්සේ ඉන්දියානු දීවරයන් ඇවිල්ලා අපේ මුහුදු තීරය ආක්‍රමණය කරා. මේක නවත්ත ගන්න බැරි වුණා. නමුත් මම කියන්න කැමතියි අපිට බය නැතුව කියන්න පුළුවන් අපි ඒකට හොඳ ප්‍රවේශයක් ගත්තා. ඉන්දියාවේ මධ්‍යම රජ්‍යත් එක්ක අපි සාකච්ඡා කරන අතරේ අපේ දීවරයන්ගේ අදහසට අපි මුල් තැන දුන්නා. උතුරේ දීවරයන් වරින් වර අපි මුණ ගැහුණා. ඉතාමත් අහිංසක මිනිස්සු උතුරේ දීවරයන්. ඒ අය ඉතාමත් තවම හරි ආදායමක් ලබන්නේ නැහැ ගරු කථානායකතුමනි. ඒ මිනිස්සුන්ට අපි තව ගොඩාක් දේවල් දිය යුතු බව අපි රජයක් විදියට පිළි අරගෙන තියෙනවා. තවම අපිට නිසි සැලකිල්ලක් එයාට දක්වන්න බැරි වුණා. අපේ ඉදිරි සැලැස්මම සකස් වෙලා තියෙන්නේ මේ උතුරේ දීවරයන් ශක්තිමත් කරන්න සහ නැගෙනහිර මේ යුද්ධයේ තිබුණු ප්‍රදේශවල දීවරයන් හරහා විශාල මස්යාස්තැන්නක් ලබා ගැනීම තමයි අපේ අපේක්ෂා වෙලා තියෙන්නේ. ඒ අයගේ ප්‍රධාන ඉල්ලීම තමයි මේ ඉන්දියාවේ දීවරයන් කරන ආක්‍රමණය නවත්තලා දෙන්න කියලා. ඒ අනුව දැන් මම කියන්න කැමතියි අපි බලයට පත් වුණාට පස්සේ එකම දීවර යාත්‍රාවක්වත් අද වෙනකන් නිදහස් කරේ නැහැ. අපි අද වෙනකන් නිදහස් කරේ නැහැ. දැන් මේ වෙනකොට අපිට ඉන්දියාවේ මධ්‍යම රාජ්‍යත් එක්ක අපි සාකච්ඡා පැවැත්තුවා. දෙවතාවක් සුමන්ත්‍ර මන්ත්‍රීතුමත් ගියා. අපේ දේශපාලන අධිකාරීන් මේකට සම්බන්ධ වුණා. ඒ අය ඉතාමත් හොඳ දායකත්වයක් අපිට දුන්නා. දැන් ඒ සුවදතාවයේ මත අපි කියන්න ආඩම්බරයි මේ වෙනකොට බෝට්ටු 200 ගාණක් අපිට වාර්තා වෙලා තියෙනවා. දැනටමත් මේ කර්මාන්තයෙන් ඉවත් කරලා තියෙනවා. මේ දීවර කර්මාන්තයෙන් ඉවත් කරලා වෙනත් රැකියාවලට යොමු කරලා තියෙන බව අපිට වාර්තා වෙනවා. ඒ වගේම මේ දීවරයන් වෙනත් රැකියාවලට යොමු කරන්න අය වැලේකනේ වෙනම මුදලක් වෙන් කරලා තියෙනවා ඉන්දියානු මධ්‍යම රජය. ගරු කතානායකතුමනි වෙනම මුදලක් වෙන් කරලා තියෙනවා ඉන්දියානු මධ්‍යම රජය. ඒ පිළිබඳව දැන් තියෙන සුහදතාවය සහ ඒ අය මේක තහනම් ක්‍රමයක් කියලා පිළිගත්තු නිසා වෙන්ම අපි තීන්දුව කළා තියෙනවා ගරු කතානායකතුමනි අපිට දීවරයන්ගේ කැමැත්ත දුන්න මේ බෝට්ටුවක් ප්‍රමාණයක් නිදහස් කරන්න. ඒත් අපි කිව්වා පැරණි ඒවායින් ඕනනම් 42ක් දෙන්නම් කියලා. නමුත් තාම අපේ කොන්දේසි වලට එකඟතාවයක් පළ කරලා නැහැ. ගන්න එකඟතාවය අපි තියෙන කොන්දේසි සහිතව තමයි දුන්නොත් දෙන්නේ. එහෙම අපිට අනුමැතිය දීවරයන්ගෙන් ලැබුණත් අපි තාම මේක නිදහස් කරලා නැහැ. අපි මේ සියලු කටයුතු සම්පූර්ණ වුණොත් තමයි නිදහස් වෙන්නේ. මොකද අපිට අපේ බෝඩ් අපේ වරායවල් ඉඩ ගන්නත් ඕන. හැබැයි අත්අඩංගුවට ගැනීම මේ ගිය සතියෙත් උනා. හෙටාවත් අපි අත්අඩංගුවට ගන්නවා වගේම අපිට උතුරේ දීවරයන් කිව්වා දැන් මේ ආක්‍රමණය 50%කින් අඩු වෙලා තියෙනවා මේ පහුගිය කාලය ඇතුළත කියලා අපිට ස්තුති කරලා තියෙනවා. ඒකම මම කියන්න කැමති ගරු කතානායකතුමනි ඊයේ දවසේ ලොකු චෝදනාවක් ආවා අපිට මේ පාර්ලිමේන්තුවේ මේ ඊයවස කිව්වා මේ විදේශ යාත්‍රාවලට අපි මාළු අල්ලන්න දීලා ලංකාවට අනවසරෙන් එනවා ඒවා අත්අඩංගුවට ගන්නේ නැහැ ඒ කටයුතු කරනවා කියලා මම මේ පිළිබඳව සොයා බැලීමක් කරා. දීවර යාත්‍රා දෙකක් අනතුරටපත් වෙලා තිබෙනවා. ඕෂන් පුතා 3යි ඉන්දික නැමැති මේ යාත්‍රාව සහ කුමාරි 2 කියන දීවර යාත්‍රා දෙක මේ දෙකේම අපිට දැනිලා තියෙන තොරතුරු දැනට වාර්තා වෙලා තියෙන තොරතුරු අනුව මේ නැව් යන මාර්ගේ නැතුව මේ අනවසර මස්සේ නැවක් නෙවෙයි අපිට දැනට වාර්තා වෙලා තියෙන්නේ භාණ්ඩ ප්‍රවාහන යාත්‍රාවකට තමයි මේ අනතුර සිද්ධ වෙලා තියෙන්නේ කියලා. අපි ඒ වුණත් අපි දැන්ටමත් නාවික හමුදාවත් ඒ වගේම අපේ රජියත් මැදිහත් වෙලා මේ පිළිබඳව සොයනවා මේක වැරද්ද කාගෙන්ද වෙලා තියෙන්නේ වගේම ඒ දීවරයන්ට සහන ලබා දෙන්නත් අපි කටයුතු කරනවා. අපි කිසිඳු එහෙම යාත්‍රාවකට ඉඩ දෙන්නේ නැහැ අපේ මුහුදු තීරයට එන්න. අපි නාවික හමුදාවට සම්පූර්ණ බලය දීලා තියෙනවා එහෙම ඇවිල්ලා අනවසරෙන් මස්ස අස්වැන්න ලෙනනව නම් ඒව අත්අඩංගුවට ගන්න කියලා. අපිට ඕන අපේ දීවරය ශක්තිමත් කරන්න මිසක් වෙනත් කවුරුවත් ශක්තිමත් කරන්න නෙමෙයි කියන එක අපි ඉතාමත් පැහැදිලිව මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම ගරු කතානායකතුමනි තව බොහෝ දේවල් අපිට කතා කරන්න තිබුණත් මම දන්නවා වෙලාවේ මදිකමක් තියෙන මට විනාඩි 2-3ක් මට ඉතුරු කර ගන්න ඕන. මේ අතරවාරයේ යම් ප්‍රශ්නයක් මතුනොත් ඒකට අවස්ථාව ලබා දෙන්න කියන ඉල්ලීම කරමින් මේ පණ සම්මත කර ගන්න සියලු දෙනාගේ සහයෝගය අපේක්ෂා කරමින් මාඩෙන ස්තුති.
මහින්ද සමරසිංහ අමාත්‍යතුමා.
ගරු කතානායකතුමනි බොහොම කෙටියෙන් අදහස් මේ අවස්ථාවේදී ඉදිරිපත් කරන්නයි බලාපොරොත්තු වෙන්නේ. කාට හරි පැහැදිලි කිරීමක් අවශ්‍ය නම් කොමිටු අවස්ථාවේදී ඒ පැහැදිලි කිරීම කරන්න ඉඩකඩ සලසලා බොහොම කෙටියෙන් මේ රෙගුලාසි ඉදිරිපත් කරන්නයි මගේ අදහස තියෙන්නේ. ජාත්‍යන්තර සමුද්‍රීය සංවිධානයේ සම්මුතියක් වන සෝලොස් නමින් හැඳින්වෙන මුහුදේදී ජීවිත සුරක්ෂිතභාවය පිළිබඳ ජාත්‍යන්තර සම්මුතියේ මෑතකදී හඳුන්වා දුන් සංශෝධනයක් ප්‍රකාරව තමයි මේ රෙගුලාසි නිකුත් කරලා තියෙන්නේ. මේ රෙගුලාසි හරහා අපි බලාපොරොත්තු වෙන්නේ නැවක පටවන ඒ කන්ටේනර් හරියාකාරව ඒ කන්ටේනර් වල බර සහත් සහතික කිරීමෙන් අනුතුරුව ඒ නැවට පටවන්න අවසර දීමයි. මොකද අපි අහලා තියෙනවා මෙවැනි දේවල් කිරීමෙන් තොරව නැව්වලට කන්ටේනර් පැටවීමෙන් ඒ නැව් විශාල අනාරක්ෂිත භාවයකට ලක් වෙලා තියෙනවා. නැව් කීපයක් ගිලිලා තියෙනවා බර වැඩිකම නිසා. එතකොට ඒ නැවේ ගමන් කරන ඒ නැවේ සේවය කරන අයගේ ජීවිතවලට හානි සිද්ධ වෙලක් තියෙනවා හානි සිද්ධ වෙන්න ඉඩකඩ තියෙනවා ඉදිරියේදී. ඉතින් මේ සියල්ලක්ම හිතට අරගෙන තමයි IMO සංවිධානයේ මේ සම්මුතිය හඳුනා දීමෙන් අනුතුරුව ශ්‍රී ලංකාවේ සම්මුතිය බාර ගැනීමත් සමග ඒ සම්මුතිය ක්‍රියාවට නැංගවන්න මේ රෙගුලාසි ඇමතිවරයා හැටියට අද මේ පාර්ලිමේන්තුවට ගෙනත් පාර්ලිමේන්තුවේ අනුමැතියට ඉදිරිපත් කරන්න මම කටයුතු කරලා තියෙන්නේ. ඒ නිසා අම කලින් කිව්වාගේ ඊට වඩා මම මේ කෙටි හැඳින්වීම දික් කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. කාට හරි ප්‍රශ්නයක් පැහැදිලි කිරීමක් අවශ්‍ය නම් ඒක කොමිටි වාර්තාවේ අවස්ථාවේදී පිළිතුරු දෙන්න මම සූදානම්. බොහොම ස්තුතියි.
සුමන්දිරන් මහත්තයා.
Thank you, Honorable Speaker, for the opportunity to speak on the amendment that has been moved by the Honorable Minister for Fisheries and Aquatic Resources and on the regulations of the Merchant Shipping Act. I would like to take time really to speak on the first matter on the amendment to the Fisheries and Aquatic Resources Act. Let me at the right at the outset congratulate and thank the Honorable Minister for taking this step, which had been a long-standing request primarily by the fishermen of the north. This particular method of fishing is universally accepted as one that is detrimental, very damaging to the marine resources. There are no two words about that. Yet there was a long delay in making this act an unlawful act and prescribing punishments for it, because there were said to be international relations that have got entangled in this. The Honorable Minister spoke about the fact that mostly it was Indian trawling boats that engaged in this exercise in Sri Lankan waters. I don't even call them Indian fishermen, because having studied the matter in detail, I've come to realize that it is not fishermen who engage in this particular method of fishing. Fishermen are used to various methods that they have practiced traditionally for ages. The trawlers that use bottom nets or drag nets, as they are called, are generally owned by various persons who have business interests, and they employ workmen on those boats. And there is no fishing that happens on the bottom trawlers. They just sit in the trawler and drag the bottom of the sea. The seabed undergoes severe damage. All resources on the seabed get scraped up, and we are told that whatever that is gathered by that method, less than 10% is only taken as a catch. The rest is dumped back in the sea. No use thereafter. But by this particular method, the marine resources are totally depleted, putting successive generations at peril. So this is the kind of method that is universally accepted, as I said, as a very damaging practice, cannot even be described as a method of fishing. The reason why it took so long, perhaps, was because there was diplomatic issues when fishermen from India were arrested for straying into Sri Lankan waters. That always gave rise to tension. There were negotiations and so on about their release and so on. But this amendment seeks to do something very different. And it is being done at a time when both countries have, as a matter of policy, jointly agreed that the practice of bottom trawling must be stopped. I'm glad the it's also with a sense of achievement that I speak today, because as the Honorable Minister acknowledged, I moved this amendment as a private member's bill, not once but twice in the last parliament. But when parliament was dissolved, I had to move it again in this parliament. And I must thank the minister for including me in the two ministerial level delegations that had talks with the Government of India in November last year in New Delhi, and again in January this year in Colombo. It was in November last year that the Indian government agreed that bottom trawling must be banned, and a joint communique was issued after the talks in New Delhi, where the then Minister of Foreign Affairs, Mr. Mangala Samaravira, and Minister of Fisheries and Aquatic Resources, Honorable Mahinda Amaravira, participated with two central government ministers of India, including Minister of External Affairs, Srimati Sushma Swaraj. And the joint communique very specifically states that the practice of bottom trawling must be brought to an end. So there is no dispute between the two countries. Both now agree on the policy that this is a damaging method and that it must be brought to an end. And I'm glad that this amendment is being brought in such a context, in a context where this issue is no more in dispute. It's agreed by responsible persons from both countries that whoever it may be, the violators must be punished. இந்த நாளிலே மிகவும் விசேஷமாக வடக்கு மீனவர்களை வெகுகாலமாக பாதித்த ஒரு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருகிற இந்த தருணத்திலே இதை குறித்து பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன். மத்திய அரசாங்கம், இந்திய மத்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒன்றாக இணங்கி இருக்கின்றன. இந்த இழுவை மடித்தொழில் தடுக்கப்பட வேண்டிய ஒன்றென்று. ஏனென்றால் இந்த முறையினாலே நீர்வளத்துக்கு, கடல் வளத்துக்கு, கடலின் அடித்தளத்துக்கு மாற்றீடு செய்ய முடியாத பாரிய சேதம் ஏற்படுகிறது என்பது விஞ்ஞானபூர்வமாக அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை நிலைப்பாடு. எங்களுடைய மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களுடைய ஊடுருவல் பாரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் ஒரு சிறிய நீரிணையினாலே பிரிந்திருக்கிற எங்களுடைய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கிற மீனவர்கள் கடல் எல்லையை ஒருவர் மற்றவருடைய பிரதேசத்துக்கு போவது தவிர்க்க முடியாதது. வளமையாக அவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலே ஈடுபட்டிருக்கிற போது அப்படியாக எல்லைகளை ஒருவர் ஒருவர் கடப்பது சாதாரணமான விடயம். ஆனால் இப்படியான ஒரு இழுவை மடி தொழிலை செய்வதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழிக்கிற ஒரு செயற்பாடு நடைபெறுகிற போது அது தடுக்கப்பட வேண்டிய அத்தியாவசிய தேவை ஏற்பட்டது. இப்படியான ஊடுருவல் என்று நாங்கள் சொல்லுவதும் இந்த இழுவை மடி ட்ரோலர் மூலமாகத்தான் 99% ஊடுருவல் இருக்கிறது. அது தற்செயலாக எல்லையை கடந்து அவர்கள் வருகிற நிகழ்ச்சி அல்ல. இது சம்பந்தமான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், சேட்டலைட் மூலமாக எடுக்கப்படுகிற படங்கள். அவர்கள் எந்தெந்த இடங்களிலே கூடுதலான வளங்களை சுரண்ட முடியும் என்று பார்த்து, அது சில வேளைகளிலே இலங்கை கடற்கரைக்கு அண்மைய பகுதிகள் கூட. ஒரு தடவை கௌரவ அமைச்சரோடு நான் சென்று இந்த இடங்களை பார்வையிட்டிருந்தேன். ஆகையினாலே அப்படியாக வந்து முழுவதையும் இழுத்து செல்லுகிறதும், அதோடு பாரம்பரியமாக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுவதும், அவர்களுடைய உபகரணங்கள் தாக்கப்படுவதும், பல சமயங்களில் அவர்களும் நேரடியாக தாக்கப்படுகிற சம்பவங்களும் எழுந்திருந்திருக்கின்றன. ஆகையினாலே இப்படியான ஒரு தொழில் முறை சுற்றாடலுக்கும் மீனவர்களுக்கு, விசேஷமாக எதிர்வருகிற சந்ததியினருக்கு பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதென்ற காரணத்தினாலே இதனை தடுக்க வேண்டும் என்கின்ற இணக்கப்பாடு இரு நாடுகளுக்கும் ஏற்பட்ட பிறகு இந்த சட்டமூலத்தை அரசாங்க சட்டமூலமாக கொண்டு வருவதற்காக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன். சபாநாயகருக்கு இதை குறித்து ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டு. தனிநபர் சட்டம் மூலமாக தகவல் அறியும் சட்டம் ஒன்றை அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து முன்னிலைப்படுத்தின வேளையிலே, அதை நீங்கள் கொண்டு வர முடியாது, அரசாங்கமே நாங்களே கொண்டு வருவோம் என்று கடந்த அரசாங்கம் ஒரு உறுதிமொழி சொல்லி அதை தடுத்திருந்தது. ஆனால் அந்த பாராளுமன்ற காலத்திலேயே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தகவல் அறியும் சட்டத்தை அரசாங்க சட்டமாக அவர்கள் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதைவிட விசேடமாக, அதைவிட சிறப்பான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நிகழ்கிறது. எதிர்க்கட்சியிலே இருந்து தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்தபோது அதை அரசாங்கம் தடுக்கவில்லை, அதற்கு சபை அனுமதி கொடுத்தது. அது மட்டுமல்ல, அது அந்த குறித்த அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட போது இது இதோடு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொல்லி அந்த தனிநபர் சட்ட மூலத்தை அவர்கள் அனுமதிக்கும்படியான ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு கொடுத்தார்கள். ஆனபடியினால்தான் அதை தனிநபர் சட்ட மூலமாக கொண்டு வந்து இந்த நீரியல் சட்டத்துக்கு ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தாமல் அரசாங்கமே அந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் அதனுடைய வலுவிலே எந்த விதமான கேள்வியும் எழ முடியாது என்ற காரணத்தினாலே நான் அப்படியான விண்ணப்பத்தை செய்தபோது கௌரவ அமைச்சர் அதற்கு இணங்கி அதை அரசாங்க சட்டமாக கொண்டு வருவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சட்ட மூலத்தை நான் பின்னொரு நாளிலே மீள்வாங்குவேன். ஐ வில் ஃபார்மலி withdraw my private member's bill that is still pending on another day, but I am extremely happy and I thank the honorable minister for taking on the responsibility to bring this as a government bill so that there is no doubt or question as to the efficacy of this amendment when it is brought into operation. இந்த தொழிலை தடுக்கிற காரணத்தினாலே அமைச்சர் சொன்னதைப் போல சில சமயங்களிலே பிடிக்கப்படுகிற மீன், அதுவும் விசேஷமாக இறால் வகைகளுடைய தொகை குறையக்கூடும். ஆனால் இது ஒரு பொறுப்போடு செய்யப்படுகிற விடயம். வருங்காலங்களிலே தொடர்ச்சியாக மீன் உற்பத்தி செய்யப்படுவதற்கும் அதற்கான கடல் அடிமட்ட வளங்கள் பாதுகாக்கப்படுவதற்குமாக இப்படியான தொழில் முறை தடுக்கப்படுவது அத்தியாவசியமாக இருக்கிறது. அமைச்சர் பேசுகிற போது இது இந்தியாவிலிருந்து வருகிற ட்ராலர்கள் மட்டுமல்ல, எம்முடைய மீனவர்களும் சிலர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். அப்படியாக சில சில இடங்களிலே வடக்கிலே சிலர் ஈடுபட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். இந்த தனிநபர் சட்டம் மூலம் கொண்டு வந்த பிறகு அவர்களிலே பல சமூகங்களோடு நான் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறேன். இதனாலே சுற்றாளர்களுக்கு ஏற்படுகிற தீமை சம்பந்தமாக அவர்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அவர்கள் அதை மறுக்கவில்லை. ஆனால் சில சில இடங்களிலே சேற்று நிலத்தில் சேற்று கடலிலே தான் மட்டும்தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம். இதிலே அடியிலே பாறைகள் எதுவும் கிடையாது, கடல் அடியை இது பாதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் பலர் முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் செய்கிற தொழில் மிக சிறிய அளவிலான படகுகள் என்றும் அதனுடைய விசை மிகவும் குறைந்ததென்றும் சில கருத்துக்களை எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். படகினுடைய அளவு அதனுடைய பிரமாணம் இதிலே முக்கியமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் இப்படியாக சில இடங்களிலே செய்வது நீரியல் வளத்தை பாதிக்காது என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடுமாக இருந்தால் அதை தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தற்போது எங்களிடத்தில் இருக்கிற தரவுகளின்படி அப்படியாக பாதிப்பில்லாமல் இந்த தொழிலை செய்ய முடியுமா என்பதிலே பாரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சொன்னதன்படியேயே ஏதாவது ஒரு இடத்தை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து இது முற்றுமுழுதாக சேற்றுக்கடல், இதிலே அடிமடி தொழிலை செய்கிறதுனாலே எந்த விதமான பாதிப்பும்
ஏற்படாது.
தேங்க்யூ சார். பாதிப்பு ஏற்பட மாட்டாது என்று ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியின் பிரதிபலனாக சொல்ல முடியுமாக இருந்தால் அந்த பிரதேசத்தை அமைச்சர் வெளிப்படுத்தி அந்த இடத்திலே மட்டும் இவ்விதமான சிறிய படகுகள் இந்த தொழிலை செய்வது ஒரு விதிவிலக்காக கருத முடியும் என்று அவர்களுடைய விண்ணப்பத்தின் பிரகாரம் ஒரு திருத்தத்தை நான் பின்னர் குழுநிலையிலே சமர்ப்பிக்க இருக்கிறேன். அது அப்படியாக செய்யப்பட்டாலும் இது சுற்றுச்சூழலுக்கு விசேடமாக நீரியல் வளத்துக்கு கடல் வளத்துக்கு கடலின் அடிமட்டத்துக்கு பாதிப்பு இல்லை என்று நிச்சயமான விஞ்ஞானபூர்வமான தரவுகளின் அடிப்படையிலே அறிக்கை செய்யப்படுகிற இடத்தை மட்டும் அதை அந்த விதிவிலக்காக அமைக்க வேண்டும். அதனுடைய பொறுப்பு இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பொறுப்பு அமைச்சருடைய கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, பல தடவைகளிலே எங்களுடைய மீனவர்கள் மீனவ பிரதிநிதிகள் இந்திய மீனவ பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய போதெல்லாம் எவரும் இந்த செயன்முறை சரியானதென்று வாதிக்கவில்லை. அங்கே இருந்து இழுவை படகுகளை உபயோகிக்கிறவர்கள் கூட எவருமே எந்த காலத்திலேயும் இது பாதிக்கிற தொழில் அல்ல, இதை செய்ய முடியும் என்று வாதித்ததே கிடையாது. எங்களுக்கு சில காலம் கொடுங்கள், ஒரு அவகாசம் கொடுங்கள், ஒரு வருடம் கொடுங்கள், இரு வருடம் கொடுங்கள், மூன்று வருடங்கள் கொடுங்கள் என்று கால அவகாசம்தான் கேட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கே தெரிந்து அவர்களே ஏற்றுக்கொண்டது இது பாரிய ஒரு பின்னடைவை கடல் வளத்தை பொறுத்தவரையிலே பாதிப்புக்குள்ளாக்குகிற ஒரு செயன்முறை என்று அவர்களே ஏற்றுக்கொண்ட விடயம். பல சமயங்களிலே ஒரு வருட காலம் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள், எங்களுடைய பிரதிநிதிகள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அனுமதிக்க முடியாது என்று சொல்லி மூன்று நான்கு வருடங்கள் கழிந்திருக்கின்றன. நான் ஒரு தடவை எங்களுடைய பிரதிநிதிகளோடு பேசுகிற போது கேட்டிருந்தேன், அவர்கள் கேட்ட அவகாசத்தை கொடுத்திருந்தால் எப்பொழுதும் இதை தடுத்திருக்கலாம். ஆனால் இந்த தொழில் முறையை எந்த தருணத்திலேயும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதிலே எங்களுடைய பிரதிநிதிகள் திட்டவட்டமாக இருந்திருக்கிறார்கள். சென்ற நவம்பர் மாதம் அமைச்சரவை அடிப்படையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளுக்கும் இடையிலே அங்கேயே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதிலே இந்த தொழிலிலே ஈடுபட்டவர்கள் 3 வருட அவகாசம் கேட்டிருந்தார்கள். எங்களுடைய பிரதிநிதிகள் கொடுத்த பதில், 3 வருடம் அல்ல 3 நிமிஷம் கூட நாங்கள் உங்களுக்கு அந்த அவகாசம் கொடுக்க முடியாது. அது அவர்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையிலே இருந்தது. நாங்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தின போது அந்த மினிட்ஸை பார்த்தபோது அதிலே அது தெரிந்திருந்தது. அப்படியாக இறுக்கமாக எங்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் அதிலே ஒரே மூச்சாக இதற்கு நாங்கள் இணங்கவே மாட்டோம் என்று உறுதியாக நின்றதன் பிரதிபலனாகத்தான் அமைச்சரவை மட்டத்திலே நடந்த பேச்சுவார்த்தையும் பலித்தது. இந்திய அரசாங்கமும் இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு முறை என்று அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலிலே ஈடுபடுகிறவர்கள் மாற்று தொழில் முறைகளுக்கு செல்ல வேண்டும். இது தவறான தொழிலாக இருந்தாலும், இது தடுக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும், அதை சட்டத்தின் மூலமாக நாங்கள் தடுக்கிற போது அதுகால வரைக்கும் அதிலே ஈடுபட்டவர்கள் தங்களுக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும். அதை குறித்து தான் இந்தியாவிலே எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக அமைச்சர் தன்னுடைய உரையிலே தெளிவுபடுத்தினார். என்ன விதமாக இந்த தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை வெகுவாக அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கொள்கை ரீதியாக இது தடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் தீர்மானித்த பிறகு அந்த தொழிலிலே ஈடுபடுகிறவர்களை அதிலே தொடர்ந்து ஈடுபடாமல் தடுப்பதற்கென்று மாற்று வழிகளை அவர்கள் உபயோகிப்பதற்கு பாரிய நிதி இந்திய அரசாங்கத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வரவு செலவு திட்டத்திலே வெவ்வேறு வேலை திட்டங்களின் மூலமாக பாரிய நிதி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது இந்த தொழிலிலே ஈடுபடுகிறவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. அதே வண்ணமாக இங்கே இந்த தொழிலிலே ஈடுபடுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமானதாக இருந்தாலும் கூட அதிலேயும் பலர் நீண்ட காலமாக இந்த தொழிலை செய்யவில்லை. இந்த தனிநபர் சட்டமூலத்தை நான் கொண்டு வந்த பிறகுதான் அவர்கள் இந்த தொழிலை செய்யவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். 300 படகுகளாக இருந்தது, இப்போ 1500 படகுகளாக அதிகரித்திருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் திரும்பவும் பழைய தொழிலுக்கு செல்வது கஷ்டமான விடயம் அல்ல. அப்படி இருந்த போதிலும் மிக சொற்பமான அளவானவர்களாக இருந்தாலும் கூட மாற்று தொழில் செய்வதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் எவ்வளவுக்குத்தான் இது தவறான பாதிக்கிற ஒரு செயல்முறை, தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் அது சரியான முறையிலே தடுக்கப்படுவதாக இருந்தால் அதை தண்டிப்பு மூலமாக, அபராதம் விதிக்கிறதன் மூலமாகவோ சிறைக்கு அனுப்புவதன் மூலமாகவோ மட்டும் தடுக்க முடியாது. அதில் ஈடுபடுகிறவர்களை வேறு வழியிலே தங்களுடைய வருவாயை ஈட்டிக்கொள்கிற வகையான உற்சாகப்படுத்துதலையும் நாங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக குருநகர் பிரதேசத்திலே ஒரு மீன்பிடி துறைமுகம் ஒன்று செய்வதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அந்த குருநகர் மீன்பிடி துறைமுகத்தை அமைக்கிற செயற்பாட்டிலே கூடுதலாக துரிதமாக அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த முறையை உபயோகப்படுத்துகிறவர்களே ஒரு பகுதியினர், பெரும்பான்மையானவர்கள் குறுநகரைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கென்று கடல் கிடையாது. ஆகையினாலே அவர்கள் தூரமாக ஒரு இடத்திலே சென்று இந்த தொழிலை செய்கிறார்கள். இதிலே இது ஒரு காலத்திலே நாங்கள் நிறுத்த வேண்டிய தொழில் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை வேறு பயனுள்ள முறைகளுக்கு மாற்றுவதற்கு குருநகர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கிற தீர்மானம் அரசாங்கம் ஏற்கனவே எடுத்திருக்கிறது. அதனை அமைக்கிற தொழிலை துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் விண்ணப்பம் செய்கிறேன். அதோடு சேர்த்து சென்ற வாரம் அல்லது இந்த திங்கட்கிழமை 2 நாட்களுக்கு முன்னதாக நெடுங்காலமாக படையினர் வசம் இருந்த மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் இப்பொழுது அந்த மக்களிடத்திலேயே கையளிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான முக்கியமான நிகழ்வை நாங்கள் கண்டோம். அந்த மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திலே தான் ஒரு காலத்திலே இலங்கையிலே பிடிக்கப்பட்ட மீன் தொகையின் 1/3 அந்த இடத்திலேயே பிடிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. மீன்பிடியை பொறுத்தவரையிலே அது ஒரு முக்கியமான இடம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக அரசாங்கத்தோடு நடத்தின பேச்சுவார்த்தைகள், இடையீடுகள், நீதிமன்ற வழக்குகள், இவை எல்லா மக்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் இவை எல்லாம் தொகுத்து அதனுடைய பிரதிபலனாக மயிலிட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்பொழுது திருத்தப்பட வேண்டும். அந்த அளவுக்கு மீன்பிடியிலே இந்த நாட்டுக்கு வருவாயை தேடி கொடுத்த அந்த பகுதி இப்பொழுது மீனவர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அதை சரியான விதத்திலே உபயோகப்படுத்துவதற்கு ஒரு விசேடமான நிதியை அரசாங்கம் மயிலிட்டி துறைமுக அபிவிருத்திக்கென்று கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதிலே தொழில் செய்கிறவர்களுடைய வீடுகள் விடுவிக்கப்படவில்லை, அவர்களுக்கான பிரதானமான பாதை விடுவிக்கப்படவில்லை. ஆகையினாலே அங்கே அந்த துறைமுகம் விருத்தி செய்யப்படுகிறதோடு அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே வாழ்ந்து இந்த வருவாயை ஈட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய வீடுகள் இருக்கிற பகுதி துரிதமாக விடுவிக்கப்பட வேண்டும், பாதைகள் விடுவிக்கப்பட வேண்டும். இவை நடைபெறுகின்றன. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு இந்த நில விடுவிப்புகள் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களிலே சிலர் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. ஆனால் அந்த காட்சி மாறுகிறது கூட தெரியவில்லை, அவ்வளவு தாமதமாக நடைபெறுகிறது. இந்த ஸ்லோ மோஷனில் நடக்க அது மாறுற மாதிரி தெரியல, அதுவாக இருக்கலாம். ஆனால் 2 வருடத்துக்கு முதல் இருந்த காட்சியையும் இப்பொழுது இருக்கிற காட்சியையும் பார்க்கிற போது பாரிய மாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அரசாங்கம் இன்னும் துரிதமாக இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இது இந்த நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய பூர்வீக சொத்து, அவர்களுக்கு உரியது, அவர்களுக்கு உரிய மண், அவர்கள் பெருமையோடு வாழ்ந்த இடங்கள், மீண்டும் அந்த இடத்திலே அவர்களை வாழ்வதற்கு இடம் விடுவது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படியாக செய்கிற போதுதான் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான முதலாவது படியாக இருக்கக்கூடும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இது எங்களுடைய நாடு என்று அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் எதிரிகளாக வேறு மக்களுடைய வீடுகளிலே அல்லது கூடாரங்களிலே வெவ்வேறு இடங்களிலே அவர்கள் வாழ்கிற போது இது எங்களுடைய சொந்த இடம் என்ற உணர்வே அவர்களுக்கு கடைசி வரைக்கும் ஏற்படாது. அதன் பிரதிபலனாக இது எங்களுடைய சொந்த நாடு என்கிற எண்ணம் கூட ஏற்படாது. ஆகையினாலே அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அது துரிதமாக நடைபெற வேண்டும். தேவையில்லாமல் தாமதப்படுத்துதல் குறைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சபை முதல்வர் நேற்றைய தினம் கொண்டு வரப்படவிருந்த சட்டமூலத்தை நான் மீள கைவாங்கவில்லை, அது பிறிதொரு தினத்திலே நான் கொண்டு வருவேன் என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு சட்டமூலம். ஏன் நேற்றைய தினம் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்ற சந்தேகம் தமிழ் மக்களுடைய மனதிலே பாரியதொன்றாக இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த நாட்டிலே முக்கிய சமய தலைவர்கள் சொன்ன ஒரு கூட்டின் காரணமாக அரசாங்கம் பின்வாங்குகிறதா என்ற சந்தேகம் எழுந்தது. அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படியாக இருக்குமாக இருந்தால் இந்த பாராளுமன்றம் தேவையில்லை. நான்கு பேர் சேர்ந்து நாட்டிலே என்ன நடக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி கொண்டிருக்கலாம். இந்த பாராளுமன்றம்தான் முதன்மையானது. மக்களுடைய இறைமை, சட்டவாக்கும் அதிகாரம் இந்த பாராளுமன்றத்தினூடாக மட்டும்தான் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பலர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், இந்த பாராளுமன்றத்துக்கு மேலாக இதைவிட உயர்ந்ததாக இன்னொரு சபை இருக்க முடியாது. ஆகையினாலே முன்னெடுத்து வைத்த காலை சற்று தாமதித்திருக்கிறீர்கள் நேற்றைய சட்ட மூலத்தை பொறுத்தவரையிலே. ஆனால் அதனை மீள்வாங்காது துணிவோடு செய்ய வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதேபோல இந்த நாட்டிலே புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் அதை திட்ட தெளிவாக அறிவித்திருப்பது ஒரு நல்ல விடயம். இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணையின் பிரகாரம் நாங்கள் செயற்படுவோம், புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம் என்று திட்டவட்டமாக அவர் அறிவித்திருப்பது நல்லதொரு விடயம். அதன்படி செயற்பட வேண்டும். நாங்கள் 1.5 வருட காலமாக மிகவும் நேரம் செலவழித்து வழிநடத்தல் குழுவிலேயும் பல உபகுழுக்களிலேயும் வெவ்வேறு பேச்சுவார்த்தைகளிலேயும் எப்படியாக முதல் தடவையாக இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக ஒப்பந்தத்தை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது முழு நாட்டுக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகையினாலே அது சிறப்பாக கைகூட வேண்டும். அது தோல்வியில் முடிந்ததாக இருக்கக்கூடாது. அந்த முயற்சி தோல்வியடைகிறதாக இருந்தால் இந்த நாட்டிலே நல்லிணக்கம் தோல்வியடைந்ததாகத்தான் சரித்திரம் எழுதப்படும். ஆகையினாலே நல்ல சிந்தனையோடு, முற்போக்கு சிந்தனையோடு இந்த தேசிய அரசாங்கமாக இரண்டு கட்சிகளும் சேர்ந்திருக்கிறத ஒரே நோக்கம் புதியதொரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவது. அந்த பணியிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சில தாமதங்கள் இருக்கின்றன, பல இடையூறுகள் இருக்கின்றன, பல தடங்கல்கள் வருகின்றன. இவையெல்லாம் வராமல் இருக்கும் என்று எவரும் நினைத்திருக்க முடியாது, எதிர்பார்க்காமலும் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் 70 வருட காலமாக தீர்க்க முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனையை 1 வருடத்தில் 2 வருடத்தில் தீர்க்க முயல்வதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தடங்கல்கள் தான் இவை. ஆனால் தடங்கல்கள் வருகிற போது புறமுதுகிட்டு நாங்கள் ஓடிவிடாமல், இதை செய்ய முடியாது என்று மனந்தளர்ந்து விடாமல், மக்களால் கொடுக்கப்பட்ட ஆணையையும் இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களுடைய எதிர்காலத்தையும் நினைவிலே கொண்டு, அனைத்து மக்களுடைய எதிர்காலமும் இதிலே தங்கியிருக்கிறது. ஏனென்றால் இப்படியான ஒரு பிரிவினை, இப்படியான ஒரு இன சிக்கல் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்காவிட்டால் இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, அதுதான் நடந்து விட்டது. அதை நாங்கள் பின்னாலே தள்ளி நாங்கள் முன்னேறுவோம் என்று அனைவரும் சேர்ந்து தீர்மானிப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களுடைய உரித்துக்களும் பாதுகாக்கப்படுகிற வகையாக, இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமான ஒரு அடிப்படை சட்டம், ஒரு சமூக ஒப்பந்தம், இனங்களுக்கு இடையிலான சமூக ஒப்பந்தம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு சுவிட்சமான பாதையிலே முன்னேற முடியும். அதுவரைக்கும் நாங்கள் இதை செய்தாலும், எப்படியாக பூசி மெழுகினாலும், அடிப்படையிலே இருக்கிற அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க முடியாமல் இருக்கும். நான் இதை சொல்வதற்கும் காரணம், பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன, பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். மக்களுடைய ஆணையை மீறி இது இப்பொழுது தேவையில்லை என்று பறைசாட்டுகிறார்கள். ஆனால் பொறுப்பான அரசாங்கம் இந்த பணியை செய்து முடிப்பதற்கென்று தேசிய அரசாங்கமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது, பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிற நாங்களும் அந்த பணிக்கு முக்கியமான ஆதரவை, எங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, மக்கள் விடுதலை முன்னணி ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆயுதம் எடுத்து போராடி அவர்கள் கூட இந்த புது அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு தங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை மிகவும் பொறுப்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இருதரப்பிலேயும் இருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து செய்கிற இந்த விடயத்திலே நாங்கள் வெற்றி காண வேண்டியது அத்தியாவசியம். இதிலே இந்த முயற்சியிலே இந்த நாட்டின் சரித்திரத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த முதலாவது சந்தர்ப்பத்தை, ஏனென்றால் இரண்டு பிரதான கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருப்பது இதுதான் முதல் தடவை, இந்த முதலாவது சந்தர்ப்பத்தை, இந்த ஒரே சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தாமல் விட்டோம் என்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் விட்டு கொடுப்புகளோடு, ஆனால் அதே நேரத்திலே ஒவ்வொரு மக்களுடைய அடிப்படை அபிலாஷையும் நிறைவேறத்தக்க விதத்திலே நாங்கள் இந்த விடயத்தை பூர்த்தி செய்வதற்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும், பொறுப்புணர்வோடு நாங்கள் செயற்பட வேண்டும். அப்படியான அனைவரும் இணங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுவது அவ்வளவு கஷ்டமான விடயம் அல்ல. நடவடிக்கை குழு அங்கத்தவன் என்ற வகையிலே நான் இதை பயமில்லாமல் சொல்லுகிறேன். எங்களுடைய 65 கூட்டங்களுக்கு மேலான எண்ணிக்கையான கூட்டங்களிலே நாங்கள் அதனை கண்டிருக்கிறோம். பல உபகுழுக்கள் இதனை this is very very closely connected to the subject matter. Honorable deputy speaker,
I'm just trying to get you back to the track before 5 minutes.
No, that's okay, don't worry about that. I've dealt with the subject matter, I've dealt with the immediate subject matter. I'm now dealing with the other issues that are closely connected to this. You took the chair after I had dealt with the immediate issues, and I was getting on to surrounding issues. There's a strong connection, because this bill, this amending act, is being brought by the government consequent to a private member's bill that I brought from the opposition ranks, and it is a request of hundreds of fishery societies in the north that this be brought, and the government has heeded that today, and I congratulate the government for that. Vadakkin meenava sangangal nootu kanakkanavargaludaiya korikkaiyai indraikku adu naan thanippatta sattamulamaga kondu vandirundalum kooda andha korikkaiyku inangi arasangam sattathai thiruthugira oru mukkiyamaana nigalvu ippozhudhu nadandhu kondirukkirathu. So it is in that context, when the government has listened to the cry of the people of the north and is actually moving an amendment to the legislation of this country, that I am saying this. That's a good thing. But this mustn't stop only with amending the Fisheries and Aquatic Resources Act. This must continue to impact on the fundamental law of this country, the supreme law of this country, what is known as a social contract of a country. So this is a good omen today, a good signal. And we have also been engaged in that exercise of changing the ground rules on which different peoples of this country can live together. Equality, however, whatever be their numbers, equality is a fundamental feature that must be recognized. It is on that premise that different peoples can agree to live together in one territory. And I hope we'll be able to achieve that in the new constitution. Numbers do matter. In a democracy, it is the majority rule that will prevail, and that we will bow to that. But at the same time, in different areas, different people's groups will be in the majority. And power must be so shared that everyone will know that their will also has a place in making decisions with regard to the governance of this country. That they are not always subject to the rule of the majority to which they don't belong. So it's important for a sense of belonging of everyone in the country, that they also have access to powers of governance, that they can also make decisions for themselves on matters that affect their day-to-day lives. Therefore, now that we have embarked on this very important exercise, I would even dare say the most important exercise the legislature of this country has embarked on since independence. Because in 1947, we were given a constitution that was not even passed here. That was passed in Buckingham Palace. That was passed in the British Parliament as an order in council. 72, there was no agreement. The party in rule decided because they had a two-thirds majority. The people did not approve it. 78, the party in power decided. The other parties in parliament did not agree. It wasn't given to the people of the country for approval. So for the first time ever, we have an opportunity for the participation of everyone in this country. And for the first time ever, I would say it has the potential, and according to the resolution that the parliament passed unanimously, it must be placed before the people at a referendum. Give it to the people. People know what is good. People, if they are led properly, if they are advised properly, will decide rightly. That is the experience world over. People not be allowed to be misled by miscreants. So the leaders of the country who have taken these bold steps must continue to convince the people that this is a good thing for future generations. And if we go towards that objective of a constitution that is acceptable to all the peoples of this country, I'm sure all the peoples of this country will readily say aye. Thank you very much.
දිවහාරය සඳහා පාර්ලිමේන්තු කටයුතු අත්හිටවන නැවත 1:30ට පාර්ලිමේන්තු නේද කඳවන